இந்த அன்பாய அன்பருக்கு அவரினும் அன்ப போற்றி பேர்த்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளிடும் பெருமை போற்றி வார்த்த நஞ்சு அயின்று வானோர்க்கு அமுதம் ஈ வள்ளல் போற்றி ஆத்த நின் பாதம் நாயேற்கு அருளிட வேண்டும் போற்றி. சொல்றார் தீர்ந்த அன்பாய அன்பருக்கு அவரினும் அன்ப போற்றி. ஒரு அருமையான தொடர்ங்க. அதாவது இறைவன் எத்தகையவன், அன்பருக்கு அன்பர். சிவராணம் படிக்கும்போது படிச்சிருக்கிறோம், அன்பருக்கு அன்பனே அப்படின்னு படிக்கிறோம். அல்லாதார்க்கு அல்லாதார், அன்பில்லாதவர்க்கு இறைவன் அன்பில்லாதவன் வம்பன் அப்படின்னு சொல்லலாம். அன்புடையவருக்கு அன்பன் தான். நீங்க எப்படி அவனிடத்துல அணுகுகிறீர்களோ அதைவிட பல மடங்கு உங்களுக்கு அருள் செய்வான். நீங்க எந்த வகையில் காட்டுகிறீர்களோ அது போல தாய் போல அன்பை இறைவனிடத்துல காட்டினார்கள் காரைக்கால் அம்மை. அதனால இறைவன் தானும் அம்மைக்கு தாய் போல அன்பை காட்டினான். அதான் அம்மை என்று இறைவனை அழைக்கின்ற பேருக்குரியவராக விளங்குகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே உயிர் எந்த நிலையில அவனிடத்தில் அன்பு செலுத்துகிறதோ அந்த அன்பை காட்டிலும் பல மடங்கு அன்பாக திருப்பி தருவான். உதாரணத்துக்கு நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நாம் இறைவனை நோக்கி ஒரு ரூபாய் செலவு செய்வோம் என்று சொன்னார், இறைவன் 1000 ரூபாய் திருப்பி கொடுப்பார் நமக்கு. 1000 ரூபாய் செலவுனா 1,00,000 ரூபாய் கொடுப்பார். இதாங்க கொடுப்பதை பல மடங்கு திருப்பி கொடுப்பார். இது அவனுடைய கருணை. நீங்க அன்பராக நின்றால் உங்களை விடவும் அன்பராக இருப்பான். அது எவ்வளவு பெரிய கருணை அப்படிங்கறத பல இடங்கள் நம்ம பெரிய புராணத்துல சிந்தித்திருக்கிறோம். ஒரு ரெண்டு இடங்களை தொட்டு காட்டினா கொஞ்சம் விளங்கிக் கொள்ள முடியும். இளையான்குடி மாறனாருடைய இல்லத்துக்கு பெருமான் வருகிறார். எப்ப வராரு? நல்ல இரவு நேரம், நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிற நேரம் வரார். பசியோடு வருகிறார். வந்து பசியில வந்திருக்கிறேன்னு சொன்னார். மனைவியார்ட்ட போய் கேட்டாரு. அவர் போய் சொன்னாங்க, நெல் கொண்டு வந்தால் வல்லவாறு அமுது ஆக்கலும் ஆம். நெல்லை கொண்டு வாங்கன்னு சொல்லல, கொண்டு வந்தால் அமுது ஆக்கலும் ஆம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவர் நெல் எடுக்க போறார். இவர் போகும்போது எப்படி இருக்குதான், வானிலிருந்து கருப்பு மை அப்படியே வானிலிருந்து மண்ணுக்கு பொழிந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருட்டுங்க. இந்த கண் இருளோடு கூடி இருளா இருக்கக்கூடிய தன்மையுடையது. நாயனார் வீட்டை விட்டு வெளியே வராரு. அவர் கண்ணுல என்ன தெரியுது? இருட்டை தவிர வேற ஒண்ணுமே தெரியல. இருள் சூழ்ந்து இருக்கிறது. மை இருள் என்று குறிப்பிடுகிறார் ஜெயக்கடாபெருமா. மை இருளின் கணம் என்று குறிப்பிடுவார். அப்படியே கருப்பு மைய வானிலிருந்து கீழே பொழிந்தா எப்படி இருக்குமோ அப்படி. நம்ம மொழியில சொன்ன கும் இருட்டு. எப்படி சொன்ன? கும்முன்னு இருட்டு இருக்கு, கும் இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியல. அப்படிப்பட்ட இருட்டுல தன் வீட்டிலே இருந்து புறப்பட்டு வயலை நோக்கி செல்லணும். எப்படிங்க போயிருப்பார்? காலில் தடவி தடவி சென்றார். தன்னுடைய காலில் வயல் அந்த வரப்புல நடக்கணும். தடவி 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 போனார். எப்படி போயிருப்பாரு? இப்ப நம்ம ஒண்ணும் வேண்டாம், இப்ப இங்கிருந்து நமக்கு கோயில் ராஜகோபுரத்துக்குள்ள நுழையிறோம், கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. நாம என்ன பண்ணுவோம்? நாம ஒன்னும் கவலைப்படவே மாட்டேன். நமக்கு இன்னும் ரொம்ப தூரம் போனாத்தான் அந்த விநாயகர் வருவார். அப்புறம் அப்படியே இடது பக்கம் திரும்பணும்னா, அப்படியே கொஞ்ச தூரம் போனோம்னா அம்மன் கோயில் கொடிமரம் வரும். அங்கிருந்து கொஞ்ச தூரம் போனா சாமி கோயில் கொடிமரம் வரும். அங்கிருந்து உள்ள நுழைஞ்சோம்னா இந்த பக்கம் இப்படி இருக்கும், நந்தி இருப்பார், இந்த பக்கம் இங்க இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு நினைவு இருக்கும். எனவே திடீர்னு கரண்டு போனா கூட தடுமாற்றம் இல்லாம ஒரு வாரம் போயிடலாம். ஏன் போய் போய் பழக்கம் இருப்பதுனால. கோயிலுக்குள்ள இருக்கும்போது கரண்டு போயிடுச்சு, இப்ப வெளியே வரணும் என்ன பண்ணுவான்? மற்றவங்க தடுமாறி நிற்பாங்க, நமக்கு அப்படி இல்ல. மெல்ல அப்படியே மெல்ல எழுந்து நாங்க எந்த இடத்துல இருக்கிறோம், அந்த இடத்துல இருந்து இப்படி போனா ஒரு வாயில் இருக்குது, இப்படி போனா ஒரு வாயில் இருக்குது, எந்த பக்கம் போலான்னு தீர்மானிக்கலாம். இது நடந்து சென்று சென்று ஏற்பட்ட அனுபவம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு வரவங்களுக்கு தடுமாற்றம் இருக்கும், போய் போய் பழகினவங்களுக்கு தடுமாற்றம் இருக்காது. அப்ப நாயனார் வயலுக்கு சென்று சென்று பழகியதுனால தடுமாற்றம் இல்லாம இப்ப என்ன பண்றாங்க, தடவி தடவி தன் வயலுக்கு போயிருது. போனவருக்கு அந்த நெல்லை எடுக்கணும். நீங்க நினைத்து பாருங்க, அந்த நெல்மணியை போய் அவர் எடுக்கிறார் என்று சொன்னா எடுப்பதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கும்? அதாவது நெல்லை கொண்டு போய் விதைச்சாச்சு, விதைத்த நெல் அந்த வயலுக்குள்ள புதையுண்டு கிடக்கிறது, இதை எப்படி மேல எடுப்பது அப்படி கேட்டா வாய்ப்பே கிடையாது. அதனால சாமி என்ன பண்ணாரு, மழை என்பதை அப்படியே கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது மழை. இந்த பெய்த மழை என்னாச்சு, மண்ணுக்குள்ள புதைந்திருந்த நெல் மணிகளை மேல கொண்டு வந்து கொடுத்துச்சு. உண்மையில வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு இறைவன் நாயனாரை சோதித்தது போல தோற்றத்தை கொடுத்தாலும் நெல்மணியை எடுப்பதற்காகவே மழையை கொடுத்திருக்கிறார். அன்பருக்கு அன்பராக நின்று மணி மேல வரணும், இல்லைன்னா நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க ஒண்ணு வேண்டாம், ஒரு ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து அப்படியே மண்ணுக்குள்ள போட்டு கலந்துட்டு அது திருப்பி எடுத்து அரிசியும் எடுத்து தனியா எடுக்கணும், எவ்வளவு நேரம் ஆகும், எடுத்துருமா என்ன? பகல்ல சொன்னாலே எடுக்க மாட்டோம். இது இரவு நேரம் போய் அப்படியே தண்ணியில ஊறி கிடக்குது நெல்மணிகள், அப்படியே மழை வந்து பெய்து அப்படியே விழுக விழுக என்னாச்சு, நிலத்துக்குள்ள இருந்த விதையெல்லாம் மருந்துகிட்டு மேல வந்துருச்சு. மேல வந்து இவர் கொண்டு போன கூடையில என்ன பண்ணாரு, அப்படியே அரித்து எடுத்துக்கொண்டார். அப்படி எடுத்துக்கொண்டு வருவதற்கு அந்த மழைதான் துணையாயிடுச்சு. இப்ப மழையும் என்பது புறத்தே இருக்கக்கூடிய காரணம், அதற்கு கடந்திருப்பது நெஞ்சத்துல கொண்ட அன்பு தான் காரணம். அன்பு கொண்டு அவரை செலுத்த வயலுக்கு போனார். இப்ப நமக்கு தேவை இறைவன் எப்படி நாயனாருக்கு உதவி செய்தான் என்ற கோணத்துல பார்க்கணும். நம்ம பார்க்கும்போது சோதித்த மாதிரி தெரிந்தாலும் கூட இந்த சோதனை என்பதை கடந்து இறைவன் அந்த மழையை பெய்த காரணத்தினால்தான் நெல்மணிகள் மேல வந்து நிற்கிறது. இது ஒரு உதாரணமான ஒரு இடம். இன்னொரு இடம் எல்லாரும் முன்னே நான் சொல்லியிருக்கிறேன், நம்முடைய சிறு தொண்ட நாயனாருடைய புராணத்துல நாம பார்க்கிறோம், அடியாருக்கு அமுது செய்வது அவருடைய திருப்பணி. என்னெல்லாம் நடந்துச்சு நமக்கு தெரியும். தன்னுடைய குழந்தையை அறிந்து சமைத்தாச்சு, சாப்பிட உட்கார்ந்தாச்சு. சாப்பிட உட்காரும் பொழுது நாயனார் சொல்றாரு, பெருமான் சொல்றாரு, நான் தனித்து சாப்பிடுகிற வழக்கம் இல்லை, திருநீர் பூசிய அடியார்கள் யாராவது இருந்தா கூட உட்கார்ந்து சாப்பிடலாம், யாராவது இருந்தா கூப்பிடுனார். இறைவர் கூப்பிடறாரே, போய் வெளியே போய் தேடினார், ஒருத்தரும் இல்ல, திரும்பி வந்தார், சாமி ஒருவரும் இல்ல, நீங்க தவறா நினைக்கலன்னா நான் திருநீர் பூசுகின்ற தொண்டரை பார்த்து பார்த்து பூசுபவன், எனவே நீங்க சொன்ன நான் பக்கத்துல உட்காந்துக்கிறேன், முன்ன விட நீர் பூசிங்க வேற யார் இருக்கிறான், வா உட்கார் பக்கத்துல உட்கார்ந்தாச்சு. பார்த்தாரு இலையை எடுத்து போடுங்கன்னாரு. பரிகலம் திருத்தி இருக்கிற உணவு ரெண்டு பேத்துக்கு ஆளுக்கு பாதி பிரிச்சு வச்சாச்சு. இவர் என்ன பண்ணார், ஒரு வந்திருக்கின்ற இறைவர் உணவு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக திருத்தொண்ட நாயனார் வேகமா போய் என்ன பண்ணாருங்க, தண்ணி எடுத்தாரு, அப்படியே எல்லாம் செய்து முடிச்சுட்டு வாயனம் அப்படி சாப்பிடறதுக்கு போய் கைய வச்சார். கைய வச்ச உடனே பெருமான் கைய போய் பிடிச்ச நெல் இருந்து, ஆறு மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிட்ற நானே இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல, நாள்தோறும் சாப்பிட்ற நீ அதுக்குள்ள வேகமா சாப்பிட போறியான்னு கையை பிடிச்சிட்டாரு. வெளியில பார்த்தோம்னா அப்படித்தான் தெரியுது. வெளியிலிருந்து பார்க்கும்போது இவர் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிட்றவர், அவர் நாள்தோறும் சாப்பிட்றவர், நாள்தோறும் சாப்பிட்றவர் சாப்பிட உட்கார்ந்துட்டாருன்னு இவர் ஏன் அவ்வளவு சீக்கிரம் போனார், இவர் மறுபடியும் வேற எதையாவது சொல்றதுக்குள்ள சாப்பிடலாமே, நாயனார் அமுது செய்விக்கிறதுக்கு வழியாகட்டும், என்னன்னா அதை கொண்டு வா இதை கொண்டான்னு சொன்னா என்ன ஆகிறது. அதனால ஒரு அன்பின் காரணமாக நாயனார் என்ன பண்ணாரு, வேகமா சாப்பிடுவதற்கு முற்பட்டுட்டார். அவர்தான் அப்படி கைய பிடிச்சார், நெல்லு உனக்கு பையன் ஒத்துருப்பான்ல, அவனை கூப்பிடுனார். எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது வேற, இப்ப ஏன் கைய பிடிச்சார், அதுல வந்து உரையில காணப்படாத நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவர் மட்டும் சாப்பிட்டுருந்தா என்ன ஆயிருக்கும், இப்ப ஒரு கேள்வி நீங்க இந்த இடத்துல எழுப்பி பார்க்கணும். ரெண்டு பேரும் அமர்ந்திருக்கிறாங்க, நாயனார் சாப்பிட எடுத்து பிசைந்து உள்ள போடுற சாப்பிட்டா எடுத்துட்டாருன்னு வச்சுக்குவோம், வாயில போட்டாச்சுன்னு வச்சுக்கிட்டா என்ன ஆகும்னா, இன்று வரை சிவனடியார்கள் உணவு உண்ட பிறகுதான் உண்பதை வழக்கமாக கொண்ட நாயனாருக்கு அன்னைக்கு அந்த இலக்கணம் விட்டு போயிருக்கும். அதனால கையை பிடிச்சார். நீங்க சாப்பிட்டு விட்டுருந்தா என்ன இருக்கும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் கேட்டுக்கலாம் சாமி, ஐயா நானே இன்னும் சாப்பிடல, நீ அதுக்குள்ள சாப்பிட்டுட்டியா அப்படின்னு கேட்டிருந்தா தொண்டருடைய தொண்டு என்ன இருக்குங்க. அதுக்கப்புறம் என் சிறு தொண்ட நாயனாருடைய உடம்புல உயிர் தங்கி நிற்குமான்னு நினைச்சு பாருங்க. இவரு வந்து உயிரோடு இருக்கணுங்கிறது தாங்க தன் குழந்தையை பிள்ளைக்கறியாக சமைத்து கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. நாயனார் தொண்டருக்கு அமுது செய்யாது போனால் தன் கணவர் இறந்து விடுவார் என்று கருதித்தான் அந்த தாய் தன் குழந்தையை அறிந்து கொடுப்பதுக்கு சம்மதித்தார்கள். இப்ப அப்படிப்பட்ட கணவர் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்கு தான் இத்தனையும் பண்ணியாச்சு. இப்ப அவரு அவருடைய தொண்டு என்ன, சிவனடியார்கள் உணவு உண்ட பிறகு உண்பது, இதுதானே இத்தனை காலம் அவர் கடைபிடித்து வந்த நெறி. இன்னைக்கு பெருமான் மட்டும் கையை பிடிச்சி தடுக்காம இருந்திருந்தா அன்னைக்கு அந்த நெறி என்ன இருக்குங்க, போயிருக்குமே. என்ன தெரியுதுங்க, நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நாம தான் தொண்டு காப்பாத்திக்கிட்டு இருக்கிறோம், இல்லவே இல்லை, பெருமான் தான் கூட இருந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு தொண்டும் இப்படித்தாங்க, சிறு தொண்டருக்கு கண்ணுக்கு தெரிகிறது நமக்கு தெரியல. பெருமான் நம்ம கூட இருந்து காப்பாத்துகிறார் என்பது நம்ம கண்ணுக்கு தெரியாது. நாம ஏதாவது முற்பட்டா கூட இறைவன் கூட இருந்து அதை தடுத்து நெறிப்படுத்தி நம்முடைய அறிவை வெளியே போகாம இந்த வழிபாட்டு நெறியில கொண்டு வந்து செலுத்துவது யாருன்னா திருவருள் தாங்க செலுத்துது. அது நம்ம சாதாரண அறிவுல நமக்கு அவ்வளவு எளிதாக புலப்பட முடியாது. நமக்கு எப்படி தெரியுமா தோணும், என்னையா எல்லாரும் எல்லா இதுவும் பண்றாங்க நம்ம மட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒண்ணு தோணும். நமக்கு அதை ஏன் செய்ய, அது திருவருள் அதை செய்தி எடுத்துக்கொண்ட பணியை இடையறாது செய்ய வேண்டும் என்பதற்காக திருவருள் நெறிப்படுத்துகிறது. அவருக்கு அவருடைய தவம் காரணமாக இறைவனே முன்னே வந்து நின்றுட்டான். நமக்கு தவ குறைவு காரணமாக அவன் முன்னே வந்து நிற்க மாட்டானுங்க, யாராவது ஒரு வகையில் நின்றுதான் அதை நெறிப்படுத்தி கொடுப்பார். எனவே தொண்டருடைய தொண்டுக்கு துணையாக நிற்பது திருவருள். அந்த திருவருள் உபகாரம் இல்லைன்னா தொண்டர் தொண்டு செய்ய முடியாது. அப்படி அன்புடைய தொண்டருக்கு அவரினும் அன்பன். இது நல்ல ஒரு அருமையான சொல்லுங்க, தீர்ந்த அன்பாய அன்பருக்கு அவரினும் அன்ப. நீங்க நீங்க எப்படியோ அப்படிங்க, அவன் நீங்க எப்படி, நான் அன்பன் ஐயா, அப்ப அவரும் அன்பன் தான். எனக்கு அன்பே கிடையாதுங்க, நமக்கு வம்புதான் அதிக வழக்கம். உங்களுக்கு இறைவன் வம்பனாகத்தான் இருப்பான். வம்பனா இருந்தாலும் விட்டுறவா போறாங்கிறீங்க, வம்பனேன் நான் என் அடியே நீ என்னை ஆண்டா என்றால் தான் சிரித்தே அருளலாம் தன்மையாம் என் தன்மையே என்று அவங்க விட போறதில்லை. ஆனாலும் அந்த அருள் திறம் என்று சொல்லும் பொழுது அன்புக்குரியவருக்கு அன்பனாக, அன்பில்லாதவருக்கு அன்பில்லாத, புறத்தாருக்கு சேயோன் என்ற தொடரால காட்டுகிறார். அன்புடைய தொண்டர்களுக்கு இறைவன் எப்படி அவரினும் அன்பர். அந்த அவரினும் அப்படிங்கிற சொல், அதனால தாய் அப்படிங்கறத விட தாயினும் நல்ல தலைவர் என்பது ஞானசம்பந்த பெருமானின் வாக்கு. எனவே அன்பருக்கு அன்பனே என்பது சிவபுராணம். இங்க என்ன சொன்னாரு, அன்பருக்கு அவரினும் அன்ப என்று குறிப்பிடுகிறார். ஆக இறைவன் தீர்ந்த அன்பாய, அது என்ன தீர்ந்த அன்பாய அப்படின்னா முதிர்ந்த அன்புடைய தொண்டர்கள். எனவே இங்க தீர்ந்த என்பதற்கு இதைவிட அதிகமான அன்பு இல்லை என்று கூறுமாறு இருக்கக்கூடிய அன்பு, அதான் தீர்ந்த அன்பாய. தீர்ந்த அப்படின்னு முதிர்ந்த, இதுக்கு மேல் முயற்சி சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அன்பருக்கு அவரினும் அன்ப, எனவே அவரினும் அன்ப போற்றி என்று குறிப்பிடுகிறார். இது இன்னொரு இடம் உண்டு, நம்ம அமர்நீதியாருடைய புராணத்துல ஒரு இடம் உண்டு. அங்க பாத்தீங்கன்னா முன்னே சொன்னதுதான், நாயனாருடைய கோவனம் ஒரு தட்டுல இருக்குது. அடுத்த தட்டுல நம்முடைய அமர்நீதியார் கொண்ட பொருள் எல்லாம் இருக்கிறது. எந்த தட்டு மேல இருக்குது, எந்த தட்டு கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தா இறைவர் தட்டு கீழே இருக்குதுங்க, அமர்நீதி நாயனாருடைய தட்டு மேல இருக்குது. இது எப்படி அப்படின்னு கேட்டா, எடை அதிகமா இருக்கிற பொருள் கீழே இருக்கும், எடை குறைவா இருக்கிற பொருள் மேல இருக்கு. அதானுங்க தட்டினுடைய தத்துவம். அராசி தட்டுல போய் ஒரு தட்டு கீழே இருக்குது ஒரு தட்டு மேல இருக்குதுன்னு சொன்னா எது கீழே இருக்கிறதோ அது எடை அதிகம், மேல இருக்கிற தட்டு எடை குறைவு. இப்ப அப்படிதான் நாம பார்க்கின்ற பார்வை. ஆனா சேக்கிழா பெருமான் எப்படி பார்த்தாரு, அந்த கோவணத்தை கோவணமா காட்டலீங்க. அவருடைய கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சுதான், அந்த கோவணம் என்பது இறைவனுடைய அன்பு. அங்க நாயனார் சேமித்த பொருள் எல்லாம் கொண்டாந்து வச்சிருக்கிறார். அந்த பொருள் எல்லாம் இப்ப என்னன்னு கேட்டா அது பொருள் அல்ல, அத்தனையும் அன்பு. இப்ப நாயனாருடைய அன்பு மேல் இருக்கிறது, இறைவனாருடைய அன்பு கீழ இருக்குது. ஏங்க இது எப்படிங்க எப்படி நிக்குதுனர், ஆமாயா அன்பை தாங்குவது அருள், எனவே அருள் என்னும் தாழ்ந்துதான் இருக்கும் அன்புக்கு. அருள் தாங்கலன்னா அன்பு எங்க நிற்பது, எனவே அன்பினை தாங்குவது அருள். எங்க தொண்டருடைய அன்புக்கு என்றும் தாழ்ந்து இருப்பது அருள் என்பதனால திரு இறைவருடைய தட்டு கேள இருந்துச்சுனர். சேக்கிழா பெருமான அவருடைய வாக்குல அப்படியே கொடுக்க, முட்டில் அன்பர் அன்பிடும் தட்டுக்கு முதல்வர் மட்டும் இந்த அருளொடும் தாழ்வெனும் வழக்கு அருள் என்னும் தட்டுனர். இறை அன்பருடைய தட்டுக்கு அன்புன்னு பேரு, இறைவர் தட்டுக்கு அருள் என்று பெயர். அன்புக்கு அருள் என்றும் தாழ்ந்திருக்கும். அப்ப அன்புக்கு அன்பு இதுதான் நிலைப்பார். அதுதான் கண்ணப்பருடைய அன்பை பார்க்கிறோம், அந்த பெருமானுடைய அன்பையும் நாம் பார்க்கிறோம். எனவே அந்த வகையில இங்கு தீர்ந்த அன்பாய அன்பரில் அவரினும் அன்ப போற்றி, அப்படி அவரை காட்டிலும் அன்பனாக நிற்கின்ற பெருமானே என்று குறிப்பிடுகிற அவரினும் அன்ப போற்றி பேர்ந்து என் பொய்மை ஆட்கொண்டு அருளிடும் பெருமை போற்றி பேர்ந்தும், அதாவது பேர்ந்துனா பெயர்ந்தும் என்று பெருங்க, பெயராது என் சிந்தை இருந்தாய் போற்றி என்பது கைலை பதிகத்தில் அப்பர் பெருமானின் வாக்கு. எனவே பெயர்ந்தும் என்பது பேர்த்தும் என்று இடம்பெற்றிருக்கிறது. எனவே அந்த வகையில இங்கு பெயர்ந்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளிடும், என்னுடைய பொய்மையை கண்டும், நான் வந்து எப்படிப்பட்ட நிலை உடையவன் என்பதை கண்டும், என்னை ஆட்கொள்ளும் பொருட்டாக அருள் செய்த பெருந்தகை என்பதனால என் பொய்மை கண்டும் அப்படின்னு இதைத்தான் நான் முன்னே பார்த்தோம். எவ்வளவு பெரிய பெருமான், என் சிறுமை கண்டும் என்னை ஆண்டு கொண்டான்பார். அந்த பெருமான் என்னை ஆண்டு கொண்டான், எப்படி என் சிறுமை கண்டும் என்று குறிப்பிடுவார். அதைத்தான் இங்க சொல்கிறார், பேர்த்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளிடும் பெருமை போற்றி, என்னுடைய பொய்யெல்லாம் காத்து அவற்றுக்காக சினந்து கொள்ளாது என் மீது கருணை செய்த காரணத்தினார். முன்னே சொன்னார், பெரியவர் கடமை போற்றி, சிறியோருடைய பிழைகளை பொறுப்பது பெரியோருடைய கடன் என்பதனால என்னுடைய பிழை பொறுத்த காரணத்தினால் இறைவன் பெரியவன், எனவே பெருமை என்று சொல்லுக வண்ணமாக பெருத்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளிடும் பெருமை போற்றி, வார்ந்த நஞ்சு ஐந்து வானோர்க்கு அமுதம் ஈ வள்ளல் போற்றி, பார்க்கடலை கடைந்த பொழுது வந்த நஞ்சினை தான் எடுத்துக்கொண்டு அமுதத்தை வானவர்களுக்காக கொடுத்த பெருமா, எனவே அவ்வாறு கொடுத்தருடைய வள்ளலே உனக்கு வணக்கம். ஆர்ந்த நின் பாதம் நாயேற்கு அருளிட வேண்டும் போற்றி, ஆக நிறைந்த அந்த திருவடி இன்பமாகிய அவனுடைய திருவடியை தந்து அடியேனாகிய நாயினும் கடைப்பட்டிருக்கிற எனக்கு அருள வேண்டும், எனவே ஆந்தனின் பாதம் நாயேற்கு அருளிட வேண்டும் போற்றி என்று குறிப்பிடும். ஆறுதல் என்றால் நிறைதல் என்று பொருள். இங்கு நிறைவான வீட்டின்பத்தை உடைய அந்த பெருமானே நாயேற்கும் அருளிட வேண்டும் என்று வேண்டுகிறார்.